நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
பேராசிரியர் ஜே சஞ்சயன் என்பவர் ஸ்வின்பர்ன் பல்கலைக்கழகத்தின் சஸ்டெயினபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற துறைக்கு பொறுப்பாக கடமையாற்றும் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் குறித்த பேராசிரியர். அவரது தொழில்சார் கண்டுபிடிப்புகளுக்காக கான்கிரீட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்மையில் அவருக்கு விருது வழங்கி மரியாதை செய்துள்ளது. பேராசிரியர் சஞ்சயனை இன்று நாம் சந்திக்கிறோம். வணக்கம் பேராசிரியர் சஞ்சயன்.
வணக்கம் சஞ்சயன். எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பெயர்.
இது ஒரு சுவையான நேர்காணல். சஞ்சயன் சஞ்சயனை நேர்காணல் செய்கிறார். நீங்கள் யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவன் என்பது எனக்கு தெரியும். அது தவிர உங்கள் பின்னணி என்ன என்று நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
யாழ் இந்து கல்லூரியில் படித்து 1977 ஏலவல்ஸ் எடுத்துட்டு 78 நாங்கள் பேரவெனியாவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன்.
பட்டம் பெற்ற பின் என்ன செய்தீர்கள்?
பட்டம் 82 பட்டம் எடுத்த பிறகு நான் மொனாஷ் யூனிவர்சிட்டியில் வந்து PhD செய்தேன். அது நான் 84 மொனாஷ் யூனிவர்சிட்டிக்கு வந்து 88 நான் PhD முடித்து விட்டு, அதுக்கு பிறகு நான் PhD முடிக்கும் போது அவர்கள் மொனாஷ் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு வேலை வந்து ஓபன் பண்ணாங்க. அப்ப அதிலே சேர்ந்து 88 நான் மொனாஷில் லெக்சராக விடப்பட்டு அதுல 22 வேலை செய்தேன்.
உங்களது முனைவர் பட்டத்தை PhD பட்டத்தை என்ன தலைப்பில் செய்தீர்கள்?
இந்த PhD வந்து டைனமிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொன்னால், கான்கிரீட் வந்து எர்த்குவேக் அந்த மாதிரியான இது நடக்கும்போது அந்த கான்கிரீட் என்ன மாதிரி உடைந்து விடுமா அல்லது அந்த எர்த்குவேக்கை விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா என்றுதான் பார்த்தோம்.
நாங்கள் இந்த கான்கிரீட் பற்றி பேசுவதற்கு, கான்கிரீட் என்பது சீமெந்து அல்லது சீமை சாந்து என்று தமிழ்நாட்டில் சொல்வார்கள், அதனை இரும்புடன் கலந்து உருவாக்கப்படுவதுதான் கான்கிரீட் இல்லையா?
அதுதான் கான்கிரீட் பில்டிங்ஸ். அதுலாம் அதுலதான் கட்டுறது. நாங்கள் கடைசி 20 நான் சிமெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய கான்கிரீட் கூட நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம்.
அந்த கண்டுபிடிப்பிற்காகத்தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா?
அது இப்ப நான் 25 இந்த துறையில் நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணதுக்காக அவங்க எனக்கு ரெகக்னிஷன் ஒன்று தந்திருக்கிறார்கள்.
அதை பற்றி பேசுவோம் பேராசிரியர் சஞ்சயன். அதற்கு முன்னர், இந்த சிமெண்ட் என்பதில் போர்ட்லண்ட் சிமெண்ட் என்பதுதான் நமக்கு தெரிந்த பிரபலமான சிமெண்ட். அது சுற்றுச்சூழலுக்கு செய்யும் ஆபத்துகள் என்ன என்பது பற்றி
சொல்லுங்களேன். போர்ட்லண்ட் சிமெண்ட் வந்து இப்போ 200 நாங்கள் தாவித்து கொண்டு வருகிறோம். அதுல நன்மை வந்து அது நல்ல சீப்பாக செய்யலாம். எல்லா ஊர்லயும் காங்கிரசன் துறையில கூட ஒரு பெரிய ஃபேக்டரி இருந்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதே மாதிரி உலகத்துல எல்லா இடத்திலும் செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அது இப்ப நிறைய கூட செய்து கொண்டு வர, இப்ப போன வருஷம் 4 billion அந்த சிமெண்ட் செய்திருக்கிறார்கள். அதால ஒவ்வொரு டன் சிமெண்ட் செய்யும் போது 1 கார்பன் டை ஆக்சைட் வந்து எங்களோட அட்மாஸ்பியருக்குள்ள ரிலீஸ் பண்ணுவோம். 4 billion கார்பன் டை ஆக்சைட் இப்ப எங்களுக்கு சிமெண்டால வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து பெரிய கிளைமேட் சேஞ்சுக்கு பெரிய ஒரு நட்டமாக வரப்போகிறோம். அதுக்காகத்தான் இப்ப நாங்கள் வேற ஏதாவது சிமெண்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது பாதிக்கலாமா என்று இப்ப 420 ட்ரை பண்ணி கொண்டு வரோம். இப்ப நாங்கள் ஒரு ஜியோபோலிமர் சிமெண்ட் என்று வந்து கண்டுபிடித்திருக்கிறோம். அது இப்போ ஆஸ்திரேலியாவுதான் உலகத்திலேயே ஒரு லீடிங் கண்ட்ரியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில கட்டிடங்கள் நாங்கள் கட்டி முடித்து அதை காட்டியிருக்கிறோம். அது என்ன மாதிரி செய்யலாம்?
சாதாரண சிமெண்ட் தயாரிக்கும் போதே அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிறது என்று சொல்கிறீர்கள். அதை தயாரிக்க அதிக அளவு வெப்பம் தேவை என்பதால் அவ்வளவு கரியமில வாயு உருவாகிறதா அல்லது வேறு காரணங்களும் இருக்கிறதா?
அது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறது வந்து அதுல ஒரு அரைவாசி டன், மற்ற அரைவாசி டன் வந்து அந்த எங்களோட லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு கல்ல அதை எடுத்து நாங்கள் சூடாக்கும் போது அந்த சுண்ணாம்பு கல்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு நாங்கள் சூடாகி அந்த நிலத்திலேயே இருக்கும். இப்ப நாங்கள் ஃபோசில் ஃபியூவல்ஸ் இந்த பெட்ரோல் டீசல் அதில் பாதிக்கிறதால வர்றதுக்கு அடுத்தது இந்த லைம்ஸ்டோன்ல இருந்து வர்றதுதான். அந்த சுண்ணாம்பு கல்லுல நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அது நிலத்திலேயே இருக்கும். அதை நாங்க வெளியில எடுத்து ஹீட் பண்ணால் உடனே அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வருது.
சரி, நீங்கள் பயன்படுத்தும் ஜியோ பாலிமர் என்றால் என்ன சொல்லுங்களேன்? ஒரு பாலிமர் என்றால் பலருக்கும் எளிதில் புரியும் என்று நம்புகிறேன். ஜியோ பாலிமர் என்றால் என்ன?
பாலிமர் என்று சொல்றேன், பாலிமர் என்று நார்மலா வர்றது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து வருது. அது வந்து கார்பன்ல இருந்து வர சாமான் போது அது ஆர்கானிக் பாலிமர். அது வந்து நீங்கள் நெருப்புல பட்டா எரியும். அந்த இந்த பிளாஸ்டிக் அது எல்லாம் அந்த நார்மலா பாலிமர் சொல்றது. இது வந்து ஜியோ பாலிமர் என்று சொல்றது காரணம், இது வந்து நிலத்தில இருந்து வர இன்ஆர்கானிக் பாலிமர். அந்த மாதிரியான பாலிமர் இல்லை, இது வந்து நிலத்தில உள்ளிருந்து வர்றது இன்ஆர்கானிக் பாலிமர். ஆனபடியாக அது எரியாது, நெருப்புப்பட்ட எரியாது, பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, கூட கான்கிரீட் மாதிரி தான் இருக்கும், சிமெண்ட் கான்கிரீட் அந்த மாதிரி இருக்கும். அதாலதான் இதை நாங்கள் ஜியோ பாலிமர் என்று சொல்றது. அது உண்மையில சில பேர் இன்ஆர்கானிக் பாலிமர் என்று சொல்வார்கள்.
அந்த பொருளை நீங்கள் அல்லது உங்கள் பல்கலைக்கழகம் தான் கண்டுபிடித்துள்ளது அப்படியா?
நாங்கள் தான் 1997 ஆஸ்திரேலியால முதல் முதலாக அதை ரிசர்ச் பண்ண தொடங்கி இந்த ஆஸ்திரேலியால உள்ள ஃபிளை ஆஷை வச்சு நாங்கள் என்ன மாதிரி அதை செய்யலாம்னு நாங்கள் நம்ம நேஷனல் இருக்க நான் தொடங்கி செய்வது. அதுக்கு உலகம் முழுக்க நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கார்பன் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்தபடியால இப்ப அதுல நிறைய பேர் செய்து கொண்டு வரோம். அது இப்ப நல்லா பாப்புலரா வந்துட்டு வேர்ல்ட் வைடா. ஆனால் இன்னும் நாங்கள் கமர்ஷியல் அப்ளிகேஷன் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்திரேலியாவின் விருது பெற்ற பேராசிரியர் ஜே சஞ்சயன். அது தவிர அதனை பயன்படுத்தி 3D பிரிண்டிங் மூலம் கட்டடங்கள் கட்டுவது குறித்து நீங்கள் புதிய முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஓ, அது வந்து இப்ப நாங்கள் அங்கே கட்டிட வேலை உள்ள இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்கள் இன்னும் 100 வருஷத்துக்கு முந்தைய என்ன மாதிரி ஆக்கள் காங்கிரீட்டை ஒரு வாகனத்தில் போட்டு தூக்கி கொண்டு போவார்களோ அதே மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பிளேன் கட்டுறவர்கள், கப்பல் கட்டுறவர்கள் இந்த ஃபேக்டரியில போய் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்கள் நல்ல ரோபோட்ஸை வச்சு மெஷின் எல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செய்து கொண்டு வராங்க. அதே மாதிரி நாங்கள் கட்டிட உள்ள இண்டஸ்ட்ரியிலையும் நாங்கள் என்ன மாதிரி செய்யலாம் என்று யோசிச்சதுல 3D பிரிண்டிங் வந்து ஒரு 3D பிரிண்டிங் பிளாஸ்டிக் அதெல்லாம் வச்சு செய்கிறோம் தானே, அதே மாதிரி நாங்கள் கான்கிரீட்டையும் வச்சு செய்யலாம், அப்படி செய்தால் பில்டிங் கட்டலாமே என்று ஒரு யோசனை. இப்ப ஒரு 2 வருஷமாக நான் எங்களோட ஸ்வின்பர்ன்ல இந்த மாதிரியான ரிசர்ச் செய்கிறோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் நாங்கள்லாம் முதன் முதலாக அந்த ரிசர்ச்சை தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் அதை செய்து கொண்டு வரும்போது அதுல ஒரு பிரச்சனை வந்து இந்த நோவலாக போர்ட்லண்ட் சிமெண்ட் கான்கிரீட்டை பாவிச்சா அதை வச்சு பிரிண்ட் பண்ணக்குள்ள அந்த கான்கிரீட் வந்து ஒழுகி ஸ்லாம் பண்ணி அதை பிரிண்ட் பண்றது சரியான கஷ்டம். இப்போ நாங்கள் ஜியோபாலிமரை வச்சு செய்யும் போது அது நல்ல வடிவாக பிரிண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதுபடியாக நாங்கள் அந்த ரிசர்ச் பாதையில் போய் 3D பிரிண்டிங் ஜியோபாலிமர் கான்கிரீட்டை வச்சு செய்ய இப்போ எங்களுக்கு புது விதமாக நாங்கள் கட்டக்கூடியதாக இருக்கும்.
ஆனால் இதில் ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் சொல்வது போல 3D பிரிண்டிங் செய்வதென்றால் இப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய 3D பிரிண்டர்ஸை எடுத்துக்கொண்டால் அது உருவாக்கும் பொருளை விட அந்த 3D பிரிண்டர் உருவத்தில் பெரியதாக இருக்கிறது அல்லவா? ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு அதை விட பெரிய 3D பிரிண்டர் அல்லவா தேவைப்படும்?
அது முதலாவது பிரச்சனை. நாங்கள் அதை என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் என்று யோசிச்சு இப்ப 2 விதமாக செய்கிறோம். ஒன்று வந்து பிரிண்டர் வந்து இப்ப நாங்கள் ஒரு ரோபோட்ல தான் வச்சு பிரிண்ட் பண்றோம். அந்த பிரிண்டர் வந்து கட்டிடம் கட்டின் ஒரு லேயர் முடிந்த பிறகு அந்த லேயருக்கு மேலே ஏறி இருந்து அடுத்த லேயரை கட்டக்கூடியதாக ஒரு ஒன்று செய்து கொண்டு வரோம். அப்ப அந்த பில்டிங் கட்டும் போது அந்த பிரிண்டர் அந்த முதல் கட்டின பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோடனே அதுக்கு மேலே ஏறி இருந்து மற்ற லேயரை கட்டும். அந்த மாதிரியான ஒரு பாதையில் போறோம். மற்றது வந்து ஒரு ஃபேக்டரி குள்ள நாங்கள் அந்த பில்டிங்கின்ற ஒரு பகுதியை மாத்திரம் செய்து அந்த அதுகளை எடுத்து ப்ரொசீஜர்ல வச்சு நாங்கள் அசம்பிள் பண்றது. அசம்பிள் பண்ணினால் அப்ப சின்ன சின்ன கம்போனண்டா செய்து கொண்டு போய் அங்க பார்ட்ஸ் கொண்டு போய் கூட்டி செய்யற மாதிரி அது ப்ரீகாஸ்ட் காம்போனன் சொல்றது. இந்த ப்ரீகாஸ்ட் காங்கிரீட்டை நாங்கள் 3D பிரிண்ட் பண்ணி கொண்டு பிறகு நாங்கள் கட்டம் கட்ட வேண்டிய இடத்துல கொண்டு போய் அதை நாங்கள் அசம்பிள் பண்ணலாம். அந்த ரெண்டு விதமாக நாங்கள் இந்த சைஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்.
எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் போல் தெரிகிறது.
அதுதான் ரிசர்ச். தீர்வு காண்ட பிறகு எங்களுக்கு வேலை இல்லை, அது மற்றவர்களுடைய வேலை. தீர்வாண்டதுதான் எங்களோட வேலை.
இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதாவது கட்டடங்கள் கட்ட ஆரம்பித்து விட்டீர்களா?
இப்ப ஆராய்ச்சி நிலையில் தான் இருக்கிறது. நாங்கள் ஒரு சின்ன ஒரு மாடல் சைஸ்ல நாங்கள் ஒரு ஓப்ரா ஹவுஸ் வந்து கட்டி முடித்தோம். அது ஒரு சின்ன சைஸ். இப்ப எங்கள லேப்ல நாங்கள் ஒரு சின்ன சைஸாகத்தான் செய்யலாம். இந்த ஐடியாவை நாங்கள் எங்களோட ஃபீல்டில் கொண்டு போய் செய்யறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு கம்பெனி ஒன்றை பார்ட்னராக தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பார்ட்னராக வந்து பெரிய இந்த பெரிய ஸ்கேல்ல செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஸ்கேல்ல லேபில் செய்து காட்டியிருக்கிறோம் என்ன மாதிரி செய்யலாம்.
நீங்கள் ஓப்ரா ஹவுஸ் என்ற ஒரு உதாரணம் சொன்னீர்கள். சிட்னியில் உள்ள ஓப்ரா ஹவுஸ் கட்டுவதற்கு முதலிலே மரத்தாலான ஒரு அமைப்பை செய்து அதன் மேல் தான் சீமெந்தை பூசியதாக நான் அறிந்தேன். உங்களது ஓப்ரா ஹவுஸும் அப்படித்தான் கட்டினீர்களோ?
நாங்கள் கட்டிடம் கட்டும் போது முதலில் சிமெண்ட்டுக்கு ஒரு மோல்டு செய்யற மாதிரி தான் செய்வோம். அப்ப நாங்கள் மரத்தால தான் ஃபோம் ஒர்க் ஒன்று கட்டுவோம். கட்டி போட்டு பிறகு அதுக்குள்ளதான் கான்கிரீட்டை ஊற்றி போட்டு கான்கிரீட் ஹார்டா வந்த பிறகு அந்த மரத்தை எடுத்து எறிவோம். அதால எங்களுக்கு நிறைய வேஸ்ட் வருது. ஓப்ரா ஹவுஸ் கட்டும்போது அவர்கள் முதன்முதலாக அதே வடிவத்தில் ஒரு மரத்தாலே ஒரு பில்டிங்கை கட்டுவாங்க. கட்டி அதுதான் ஒரு மோல்டு மாதிரி ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் கான்கிரீட்டை ஊற்றி அதை நிரம்பின பிறகு கான்கிரீட் ஹார்டாக வந்த பிறகு அந்த டிம்பரை எடுத்து எறிவோம். அந்த மாதிரி தான் கட்டுறது. இப்போ நாங்கள் 3D பிரிண்டிங் இதை கட்டும்பொழுது எங்களுக்கு அந்த டிம்பர் மோல்டு தேவையில்லை. நாங்கள் ஒவ்வொரு லேயராக கான்கிரீட்டை ஊற்றி அந்த கான்கிரீட் ஹார்டாக வந்த பிறகு அடுத்த லேயரை ஊற்றி அப்படி செய்யும்போது எங்களுக்கு 60% வேஸ்ட் அல்லது காஸ்ட். இப்போ சிட்னியில் வந்து ஒரு ஒரு பில்டிங் கட்டைக்குள்ள 60% காஸ்ட் வந்து ஃபோம் ஒர்க், அது டிம்பரில் செய்கிறது. அதை அந்த காஸ்ட்டை நாங்கள் ரெடியூஸ் பண்ணலாம்.
இப்பொழுது டோக்கியோ நகரை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கான்கிரீட் கார்டு என்று சொல்வார்கள். எங்கு பார்த்தாலும் அதி உயர் கட்டடங்கள், அதுவும் கான்கிரீட் கட்டடங்களாகத்தான் இருக்கும். உங்களது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கான்கிரீட் காடுகளாக மாறிவிடும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா?
அந்த பயம் எங்களுக்கு இல்லை. இப்ப கான்கிரீட்டில் கட்டும் போது கான்கிரீட் மேல உயரமாக கட்டணும் என்று இல்லை. இப்ப டோக்கியோ மாதிரி கட்டணும் என்று இல்லை. நாங்கள் சின்ன சின்ன வீடுகள் கட்டி இப்ப உலகத்திலே எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், ஹோம்லெஸ் பீப்புளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு சீப்பாக ஒரு வீடை கட்டி கொடுத்தா அவர்கள் ஒவ்வொருத்தரும் வீடு இருக்கலாம். நிறைய பேர் மரத்துல வீடு கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புயல் அதுகள் வரும்போது அந்த மரங்கள் மரத்துல கட்டின வீடுகளை அழிந்து போகிறது. கான்கிரீட் எல்லாம் கட்டி கொடுத்தால் அவர்கள் பரம்பரையாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாதிரியாக உலகத்திலே எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ப்ரொஜெக்டால நாங்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம், அதுதான் ஒரு நோக்கம். இப்ப அமெரிக்காவிலேயும் சில பேர் இந்த மாதிரி 3D பிரிண்டிங்ல உள்ள வேலையாளர்கள் எல்லாரும் அதைத்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறார்கள். இந்த மாதிரி உயரமாக கட்டுவது என்பது அவ்வளவு பெரிய நோக்கம் இல்லை.
உங்களது செயற்பாடுகள் மட்டுமல்ல உங்கள் சிந்தனைகளும் தமிழராகிய எல்லோருக்கும், குறிப்பாக உங்களது பெயரை பகிர்ந்து கொண்டிருக்கும் எனக்கும் பெருமையாக இருக்கிறது. விருது பெற்றிருக்கும் உங்களது செயற்பாடுகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி பேராசிரியர் சஞ்சயன்.
ஓகே, நன்றி சஞ்சயன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil